ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோளர் திருப்பதிகம், வேயிரு தோழிபங்கன். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம கோளறு பதிகத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஐந்தாம் பாடல் வரைக்கும் பார்த்துருந்தோம், ஆறாம் பாடல்லேருந்து தொடருவோம். வாழ்வரி அதளதாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு முடனாய், நான் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால், கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி, ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதுதான் அந்த சந்தம். ஒரு அடியும் ரெண்டு இடத்துல நிறுத்தி சொல்லணும். வாழ்வரி அதளதாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு முடனாய், அப்படி நிறுத்தி சொன்னாக்க உங்களுக்கு சந்தத்தோடு சொல்கிறதுக்கு வரும். இப்போ இதை பதம் பிரித்து பார்த்தோம்னாக்க, வாழ்வரி அதழ் அது ஆடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடும் உடனாய், நாள் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால், கோள் அரி உழுவையோடு கொலை யானை கேழல் கொடு நாகமோடு கரடி, ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பாட்டில் முன்னாடி போனதான சொன்னபடி இந்த பதிகம் முழுக்கவே பாடல் தோறும் முதல் ரெண்டு அடிகளில் அவர் இறைவனுடைய பெருமையை பேசுவார். அப்புறம் மூணாவது அடியில் நமக்கு தீவை செய்யக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி ஒரு வரிசையாக சொல்லுவார், பல விஷயங்கள் சொல்லுவார். அப்புறம் நாலாவது அடியில் அவையெல்லாம் நல்லனவே செய்யும், அவையெல்லாம் ரொம்ப நல்லவை அப்படின்னு நாலாவது அடியில் சொல்லுவார் அடியவர்களுக்கு. அதே தான் இந்த பாட்டிலையும். இதில் முதல் ஃப்ரேஸ் வந்து இறைவன் வந்து புலித்தோல் கட்டின்னு இருக்கான் அப்படிங்கிறார். அப்புறமா அவன் கோவணம் அணிந்திருக்கிறான், அவன் உமாதேவியோடு இருக்கான், அவன் தலையில் மலர்கள்லாம் சூடியிருக்கான், அப்படிப்பட்ட கோலத்தோட சிவபெருமான் வந்து என்னுடைய உள்ளத்தில் அமர்ந்திருக்கின்றான், அதனால் எல்லாமே எனக்கு நமக்கு நல்லது செய்யும், அடியவர்களுக்கு எல்லாமே நல்லது செய்யும் அப்படின்னு. வாழ்வரி அதழ் அது ஆடை, அதுதான் முதல் ஃப்ரேஸ். இது புலித்தோல் அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஃப்ரேஸ். இது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பழக்கம் இல்லாத வார்த்தைகள் இருக்கலாம், பொருள் புரிஞ்சிடுத்துனா நேரடியாக பொருள் தெரியும். வாழ் அப்படின்னாக்க பொதுவாக புழக்கத்தில் இருக்கிறது நம்ம கத்தி, வாள் சண்டை போடுறதுக்கு உபயோகிக்கிற ஆயுதம் அப்படிங்கிறதா பொதுவாக புழக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வர்ற வாள் ஒளி அப்படின்னு அர்த்தம். வாழ் நுதல் அப்படின்னா ஒளி உடைய நெற்றி அப்படின்னு அர்த்தம். வாட்கண் அப்படின்னா ஒளி பொருந்திய கண். படிச்சிருக்கோம் இல்லையா, பாரதியார் கூட சொல்லுவார், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வாம்பாரு. அந்த ஒளி படைத்த கண்ணு தான் வாட்கண். அது மாதிரி இங்கே வாழ் வரி அப்படின்னா ஒளி உடைய, வரிகளை உடைய, அதழ் அப்படின்னா தோல், அது ஆடை. இறைவன் புலித்தோலை ஆடையாக கட்டியிருக்கிறான். அதை இங்கே சொல்கிறார், ஒளி உடைய வரிகளை உடைய தோலை ஆடையாக அணிந்திருக்கிறவன் அப்படின்னு அதுக்கு ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம். வாழ் வரி அதழ் அது ஆடை, புலித்தோலை அணிந்திருக்கிறார். அப்புறம் வரி கோவணத்தர், இதில் வரி அப்படின்னு வர்றது கோடுன்னு அர்த்தம் இல்லை. முதல்ல வந்து வாழ்வரி அதளதாடையில் வரின்னா கோடுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வர்ற வரி கோவணத்தரில் வர்ற வரிங்கிறது கட்டுறதுன்னு அர்த்தம். வரிதல் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. வரினாக்க கோடுன்னு ஒரு அர்த்தம், டாக்ஸ்னு ஒரு அர்த்தம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொதுவாக நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள் சொல்கிறேன். ஆனால் வரிதல் அப்படின்னாக்க கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். வரிதல் வரித்தல் அதுலேருந்து வருது இல்லையா. அப்போ அந்த வரி கோவணத்தர்னா இடுப்பில் கோவணத்தை கட்டி கொண்டு இருக்கிறார், கட்டிய கோவணத்தை அணிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இறைவன் கோவணம் கட்டியிருப்பார் அப்படிங்கிறது பல பாடல்களில் பார்ப்போம். அந்த திருச்சாழலெல்லாம் கூட ஒரு கேள்வி வரும், உங்கள் பெருமான நடி கோவணத்தை கட்டின்னு இருக்காரு அப்படின்னு. அப்போ அதில் சொல்ல அவருக்கு நால் மறைகளே அவருக்கு கோவணமாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டில் வரும். திருச்சாழலும் திருவாசகத்து ஒரு பகுதியில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், அதெல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இதெல்லாமே எல்லாத்துக்கும் புராண கதைகள் தத்துவங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் ஆழ்ந்து பார்க்கறது இல்லை. பொதுவாக ஒரு ஓரளவுக்கு மேலெழுந்த நேரடியான பொருளை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். வரிதல்னா கட்டுதல், அதனால வரி சிலை அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம வேற பாடல்களில் பார்த்துருப்போம். நம்ம இந்த கோளர் பதியத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பின்னணியாக இருக்கிற சில பெரிய புராண பாடல்களை பார்த்தோம். அந்த மதுரையில் நடந்த நிகழ்ச்சின்னு அதில் வரிசிலை தென்னவன் தானும்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். வரிசிலைனாக கட்டப்பட்ட வில், வில்லில் நானே எடுத்து கட்டுவார்கள், அதனால் கட்டப்பட்ட வில் அப்படின்னு அதுக்கு பேர், வரிசிலை அப்படின்னு. அது மாதிரி இங்கே வரி கோவணத்தர்னா கோவணத்தை கட்டி கொண்டிருக்கிறார் சிவபெருமான், கட்டப்பட்ட கோவணத்தை உடையவர். அவர் என்ன பண்ணுறார், மடவாள் தன்னோடும் உடனாய், மடவாள் தன்னோடும், தன்னோடும்ங்கிறது தன்னோடும்னு சந்தத்துக்காக வர்றது, மடவாள் தன்னோடும் அப்படின்னாக்கா மடவாள்னா பெண். இங்கே உமாதேவியார், அவர் உமாதேவியாரோட உடனாய அவரோட சேர்ந்து சமேதராக இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது. வேறு அடுத்த ரெண்டாவது அடியில் நான் மலர் வன்னி கொன்றை நதிசூடி, இதெல்லாம் அவர் தலையில் அணிந்திருக்கிற பல விஷயங்கள். நான் மலர் அப்படின்னா நாள் மலர் அப்படின்னாக்கா புத்தம் புதுசாக பூத்த பூக்கள், அன்று அலர்ந்த பூ அப்படிங்கிறோம் இல்லையா, இன்னைக்கு பூத்த பூசார் அப்படிங்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு பூத்தது அன்று புத்தம் புதிய மலர்ங்கிறதுக்கு நாள் மலர்னு வரும், நான் மலர்னு புணர்ச்சியால் வரும். அதனால பாடல்களில் பல இடங்களில் நான் மலர் வரும். அதனால புதிதாக பூத்த பூக்கள், வன்னி, வன்னினா அந்த வன்னி மரத்துடைய இலைகள், இறைவனுக்கு அர்ச்சனைக்கு பல விஷயங்கள் உபயோகிப்போம், பூக்கள் சில இலைகள் எல்லாம் உபயோகிப்போம். அது மாதிரி அந்த இலைகளில் சிறந்த இலைகள் ரெண்டு, வில்வம் வன்னி, இது ரெண்டுமே சிவனுக்கு அர்ச்சனைக்கு உபயோகிப்போம். அதில் இங்கே வன்னி இலையை சொல்கிறார். வன்னி கொன்றை, கொன்றைப்பூ, இது நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம். அது வராத பாட்டே கிடையாது, இப்போ கிட்டத்தட்ட வராத பதிகமே இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா பதிகத்துலையும் கொன்றை வரும், இந்த பதிகத்திலே முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால் கொன்றைப்பூ, நதி கங்கை, இவற்றையெல்லாம் சூடி அப்படின்னா இவற்றையெல்லாம் சூடியவன், சூடினா ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். சூடியவன் அப்படின்னு ஒரு நவுனா எடுத்துக்கலாம், இல்லைன்னா சூடி அப்படின்னு வினைச்சொல், வினை எச்சம் அப்படிம்ப தமிழில், அப்படி வினையாக எடுத்துக்கலாம். அவற்றையெல்லாம் சூடிக்கொண்டு வந்து என் உள்ளத்தில் புகுந்திருக்கின்றான் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இவற்றையெல்லாம் சூடியவன் வந்து என் உள்ளத்தில் புகுந்திருக்கிறான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட கோலங்களை உடைய சிவபெருமான் என் உளமே வந்து என் உளமே புகுந்து, அதனால் அவன் வந்து அவனாக நான் அவனை விரும்பி வழிபடுகின்றேன், அவன் அந்த காரணத்தினால் என் உள்ளத்தில் வந்து வீற்றிருக்கின்றான், வந்து என் உளமே புகுந்து அதனால் அவன் வந்து என் உள்ளத்தில் புகுந்திருக்கின்றான். அதனால் கோள் அரி உழுவையோடு கொலை யானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளரி அப்படின்னு ஒரு வரிசையாக பல விலங்குகள் பேர்கள் சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் மக்கள்லாம் கிராமங்களில் வசித்தார்கள், கிராமங்களை சுற்றி காடுகள்லாம் இருந்தன, புலிகள்லாம் வரும், சிங்கம் புலி கரடி இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள். வயலில் போய் வேலை செய்கிறப்போ திடீர்னு யானை வரலாம், இல்லை திடீர்னு ஒரு புலி வரலாம். ஏன்னா நம்ம புலியை முரத்தால் அடித்து விரட்டிய தமிழ்ச்சி அப்படின்னு அந்த காலத்தில் பெருமையாக சொல்லிக்குவோம். அதாவது அந்த காலத்தில் ஏதோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒத்தி புலி வந்தப்போ அதை முரத்தாலே அடித்து புலியை விரட்டினாலாம், அப்படிப்பட்ட வீரமுடைய தமிழர்கள்னு பழம்பெருமை பேசுகிற அரசியல் தமிழில் கேட்கலாம் அதெல்லாம். அதனால் இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கிராமங்களுக்கு பக்கத்தில் காடுகள்லாம் இருந்தன, அதனால் காட்டு பிராணிகளால் பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னாக்க வழியில் போகிறப்ப காடுகள்லாம் தாண்டி போக வேண்டி வரும் சமயத்தில், அப்பவும் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் இந்த பட்டியலில் நமக்கு தீமை செய்யக்கூடிய சில பிராணிகளோட பெயர்கள்லாம் சொல்கிறார். கோள் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு, கொள்ளுவதால் கோள் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதனால் வலிமை கொலை கிரகம் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல கோள் அப்படின்னாக்க வலிமை, வலியே அப்படின்னு எடுத்துக்கலாம், வலிமை மிக்க. அரி உழுவையோடு, இந்த கோள் அரி அப்படிங்கிறத, அரி அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அகராதியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15-20 அர்த்தம் கொடுத்துருப்போம். இதில் எந்த அர்த்தம் இங்கே பொருந்தும் அப்படின்னு பார்க்குறது அது தனி விஷயம். அதனால் அரி அப்படின்னாக்க குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மஞ்சள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வந்து கோளரி அப்படின்னா வலிய குரங்கு, குரங்குகளால் நமக்கு தீமை வரக்கூடும். ஏன்னா தோட்டம் துறவுகள்லாம் வச்சுருந்தோம்னா குரங்கு படைகள்லாம் வந்ததுனாக்க வாழை தோட்டமோ தென்னந்தோப்போ எது இருந்தால் எல்லாம் நாசமாகக்கூடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை குரங்குகள் நம்மள்ட்ட இருக்குது விஷயங்களை பிடிங்கின்னு போகணும், ஒரு குரங்கு கூட்டம் வந்தால் ஒருத்தரால் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது, அப்படியா வலிய குரங்குகள்னு எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா அரி அப்படிங்கிறத மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்படின்னு எடுத்துட்டு கோள் அரி உழுவை அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலாம். உழுவைனாக்கா புலி, கோள் அரி உழுவைனா வலிய மஞ்சள் நிறமுடைய புலி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த பாடல்களை பொருள்கள்றப்போ என்னென்ன பொருள்கள்லாம் பொருந்தக்கூடும், அதுக்குள்ளே எந்த பொருள் சிறந்த பொருள் அப்படின்லாம் பார்த்து யோசித்து எடுத்துக்கணும். சமயத்தில் ரெண்டுமே பொருந்தலாம். இப்போ இந்த இடத்துல சொன்னபடி கோளரிங்கிறது வலிய குரங்கு, கமா உழுவை புலி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா கோளரி உழுவின வலிய மஞ்சள் நிறமுடைய புலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் பொருந்தும். அப்படிப்பட்ட கோளரி உழுவையோடு கொலை யானை, கொலை செய்யும் வலிமையுடைய யானை. யானை மனுஷனை வந்து பொதுவாக கொல்லாது, ஆனால் அது மதம் பிடிச்சி ஓடிச்சுனாக்க மனுஷாலாம் மிதிக்கப்பட்டு சாவார்கள் இல்லையா. இப்போ நம்ம அந்த காலத்தில் யானைங்கிறது காட்டில் மட்டும் இல்லை, அரசர்களுடைய படைகள்லையும் இருந்தது, யானை படை இருந்தது. அதனால் யானைகளுக்கு மதம் பிடிச்சதுன்னா பிரச்சனை. அதனால் கொலை யானைங்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கணும். கொலை செய்ய வல்ல யானை. கேழல், கேழல் அப்படின்னாக்கா காட்டு பன்னி. இந்த வார்த்தை நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம் பதிகங்களில். ஏன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவன் வந்து ஜோதியாக நின்னப்போ அடிமுடி தேடினப்போ விஷ்ணு பன்றியாக போய் நிலத்தை தோண்டி திருவடியை காண முயன்றார். அந்த இடத்துல பன்றிக்கு உண்டான சில வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோம். கேழல், ஏனம், இது மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். அதனால் கேழல்னாக்க பன்றி, இது காட்டுப்பன்னி. காட்டுப்பன்னி பெருசாக இருக்கும், அது வந்து நம்மளை தாக்கித்தனாக்க தப்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப வலிமை உடையது, பெருசாக இருக்கும், அதுக்கு தந்தம் உண்டு. அப்படிப்பட்டது கேழல். கொடு நாகம், கொடிய நாகப்பாம்பு, இது நமக்கு சொல்லவே வேண்டாம். அந்த காலத்தில் வயலில் வேலை செய்கிறப்போ பாம்பு கடித்து நிறைய பேர் செத்து போயிருக்கா. இந்த கதைகள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திருவருட்செல்வர்னு சினிமா பார்த்துருப்போம் இல்லைங்க எல்லாரும். அது பெரிய பிராணத்தில் வர ஒரு நிகழ்ச்சியை காட்டுறது. அதில் அப்புதி அடிகளுடைய மகன் தோட்டத்தில் போய் வாழையிலையை அறுத்துட்டு வரத்துக்கு போவான். போன இடத்துல அவனை நாகப்பாம்பு கடித்து அவன் செத்து போயிடுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த கதையை. அது மாதிரி நாகப்பாம்பு அந்த காலத்தில் விஷக்கடியால் செத்தவர்கள் நிறைய பேர் அந்த காலத்தில். இன்றைக்கும் இருக்குது இந்தியாவில் வயலில் வேலை செய்கிறவர்களுக்கு பாம்பு கடிங்கிறது ஒரு பிரச்சனை. அதனால் கொடிய நாகம், இவற்றோடு கரடி. கரடியும் நமக்கு தெரியும். ஆளறி, ஆளறின்னாக்க சிங்கம். அதனால் இப்படியாக கொடிய குரங்கு, புலி, யானை, காட்டுப்பன்னி, நாகப்பாம்பு, கரடி, சிங்கம், இது மாதிரி நமக்கு தீமை செய்யக்கூடிய விலங்குகள் எல்லாமே நல்ல நல்ல, அவையெல்லாம் ரொம்ப நல்லவை. அவை நல்ல நல்ல, அவையெல்லாம் ரொம்ப நல்லவை. அடியார் அவருக்கு மிகவே, அடியவர்களுக்கு அவையெல்லாம் ரொம்பவே நல்லவை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறேன். இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ ஏழாம் பாட்டு. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார், ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா, அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாட்டில் அதே மாதிரி இறைவனுடைய வர்ணனையெல்லாம் சொல்லி அவன் என் உள்ளத்தில் விட்டிருக்கின்றான்னு சொல்லி, அதனால் பலவிதமான வியாதிகள்லாம் வந்து அடியவர்களுக்கு ஒன்றும் செய்யாது, அடியவர்களை துன்புறுத்த மாட்டா அப்படின்னு சொல்ற. போன பாட்டில் காட்டு விலங்குகளை பற்றி சொன்னார், கொடிய பிராணிகளை பற்றி. இந்த பாட்டில் பல வகையான வியாதிகளை பற்றி சொல்ற. இதை நம்ம பார்ப்போம். இதில் வர்ற ஃப்ரேஸ் என்னென்னா, செப்பு இள முலை நன் மங்கை, அது உமாதேவியார். ஒரு பாகமாக, உமாதேவி ஒரு பாகத்தில் உடையவர். விடை ஏறு செல்வன் அடைவு ஆர், ஒப்பு இள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால். ஸோ இதில் வர ஃப்ரேசஸ்லாம் பார்த்தோம்னா, முதல்ல உமாதேவியார் சிவபெருமானோட, உமாதேவியாரோடு சிவபெருமான் ரிஷப வாகனராக, கங்காதரராக, சந்திரசேகரராக என்னுடைய உள்ளத்தில் விட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் முதல் ரெண்டு அடியில். செப்பு இள முலை நன் மங்கை, அது உமாதேவியாரை குறிக்கிற ஃப்ரேஸ். மங்கை அப்படின்னாக்க பெண், நன்மங்கை நல்ல பெண் இல்லையா. ஏன் நல்ல பெண் அப்படின்னாக்க எல்லாருக்கும் நன்மை செய்பவள், அதனால் அவள் நல்மங்கை. நம்ம இந்த பதிகம் நம்ம பார்த்தோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாப்புலர் பதிகம் அது. இந்த கல்யாணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அந்த பதிகத்தை பாடுவாள். அதில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு அந்த பாட்டு. இது அவர் மதுரையில் இருக்கிறப்போ, அவர் சந்தையாரான சிவபாதஹிருதயர் மதுரைக்கு போவார். நம்ம பையன் மதுரைக்கு போயிருக்காரு, அங்கே சமணர்கள்லாம் வாதில் என்ன பண்ணாரோ அப்படின்னு பார்க்கறதுக்காக வருவார். அப்போ அப்பாவை வரவேற்ற சம்பந்தர், சுவாமி எனக்கு அன்றைக்கி பால் கொடுத்தானே சிவனும் பார்வதியும், அவள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி, அப்பா அம்மா எப்படி இருக்கான்னு அப்பாட்ட கேட்பார். சிவனும் பார்வதியும் எப்படி இருக்காங்கிற மாதிரி. அதனால அதில் ஒரு பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே, பெருந்தகைனா சிவபெருமான், பெண்ணில் நல்லாள் அப்படிங்கிறது உமாதேவியார். அதான் இங்கே சொல்றார் நன்மங்கை அப்படிங்கிறார். அதில் பெண்ணில் நல்லாளுடும் அப்படிங்க, பெண்ணில் நல்லாள்ங்கிறார், இங்கே நன்மங்கைங்கிறார் தான் வித்தியாசம் ஃப்ரேசிங்கில். அப்புறம் செப்பு இள முலை, இது பெண்களை வர்ணிக்கிறப்போ அந்த காலத்தில் மரபு உண்டு, பெண்களை என்னென்ன விஷயங்கள்லாம் வர்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன்லாம் இருக்கும். பெண்களுடைய கூந்தலை வர்ணிப்பா, பெண்களுடைய நெற்றியை வர்ணிப்பா, பெண்களுடைய கண்களை வர்ணிப்பா, பெண்களுடைய உதடுகளை வர்ணிப்பா, இது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அந்த இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி வர்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மரபு உண்டு. அது மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்கிறார் செப்பு இள முலை நன்மங்கை. உமாதேவியார் இளமுலை உடையவள், ஏன்னா அவர்களுக்கு மூப்பு கிடையாது, என்றும் இளமையோடு இருக்கிறவர்கள் இல்லையே. சிவருமான் அதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம், சிவனுக்கு மூப்பு கிடையாது, என்றும் இளமையோடு இருக்கிறவர். அதனால சிவனோட சம்பந்தப்பட்ட எல்லாமே என்றும் இளமையோடு இருப்பவை. அதுதான் அவர் தலையில் இருக்கிற சந்திரன் இளமதி, அவர் போட்டுருக்கிற பாம்புகள் இளநாகம், அதை பற்றிலாம் முன்னாடி பேசியிருக்கோம். அது மாதிரி அவர் ஏறுகின்ற விருஷபம் இளமையான விருஷபம். அது மாதிரி உமாதேவியே இங்கே இருக்க அண்ணாமலை பதிகத்தில் வரும், திருவண்ணாமலை உண்ணாமலை உமையாளுடும்னு வர ஒரு பதிகம், அதை நம்ம இன்னும் பார்க்கல. அதில் வரும் தளராமுலைன்னு வரும், அது மாதிரி இளமுலை அப்படின்னு இந்த இடத்துல வர்ணிக்கிறார். அது செப்பு இளமுலைன்னா செப்பு போன்ற, செப்பு அப்படின்னாக்க சிமிழ், குங்கும சிமிழ் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படி சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு டப்பா இருக்கும், அதுக்குள்ளே குங்குமம் அதெல்லாம் போட்டிருப்போம், அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும், அந்த மூடிக்கு சிமிழ்னு பேர். அப்படிப்பட்ட மூடி போன்ற வடிவத்தை உடைய இளமுலையுடைய உமாதேவியார், அவள் ஒரு பாகமாக உடையவர் சிவருமா, ஒரு பாகமாக அவள் ஒரு பாகமாக இருக்க விடை ஏறு செல்வன். அவர் சிவருமான் ரிஷப வாகனத்தில் ஏறுகின்றவர், ரிஷப வாகனம் உடையவர், விடைனா ரிஷபம், அதில் ஏறுகின்ற செல்வன். செல்வன்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, பார்த்துருக்கோம் வேற பதிகம் பார்த்துருக்கோம், நம்ம கற்றாங்கெரியம்பி பதிகம் பார்த்துருக்கோம், அது முதல் திருமுறை 80வது பதிகம் 1.80. அதில் நம்ம ஒரு பாட்டு பார்த்துருக்கோம், செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கும் செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தல்லை சிற்றம் பலமைய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்துருக்கோம். அந்த பாட்டை பார்த்தப்போ அதில் வர செல்வம்ங்கிற அர்த்தத்தெல்லாம் பார்த்துருக்கோம். செல்வம்னு அழகுன்னு ஒரு அர்த்தம், ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம், கல்வி ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அது மாதிரி பலவிதமான அருள் அப்படிங்கிற அர்த்தம், அருட்செல்வம் ஞான செல்வம் பலவிதமான செல்வங்கள். அதனால இங்கே செல்வன் அப்படிங்கிறது சிவருமானுக்கு கொடுக்குற பேர், சொல்கிற பேர். ஏன்னா சிவருமான் சகல செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறவர், எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறவர். திருச்சிராப்பள்ளியில் ஒரு பதிகம் உண்டு, அதையும் நம்ம இன்னும் பார்த்ததில்லை. இது முதல் திருமறையில் 98வது பதிகம், நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே அப்படின்னு சம்பந்தர் பதிகம் அது. அதில் அவர் சொல்வர் சென்று அடையாத திருவுடையானை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாருக்கும் திருவானது நம்மளை வந்து அடைகின்றது, எங்கேயிருந்தோ வருது. நம்ம பிறக்கிறப்ப நம்மள்கிட்ட என்ன இருக்கு, செல்வம், சாதாரண பொருள் அப்படின்னு எடுத்துட்டா கூட நம்ம பிறக்கிறப்ப நம்ம ஒன்றும் இல்லாமல் தான் பிறக்கிறோம், அப்புறமா பல நன்மைகள் நமக்கு வந்து சேருகின்றன, பொருளாக பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் வீடாகட்டும் வாட் எவர் என்னவோ இருக்க அதெல்லாம் நமக்கு வந்து அடைகின்றன நம்மை. அது நம்ம முயற்சியால் வர்றதுன்னு நம்ம நினச்சிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இறைவனுக்கு எல்லா திருவும் இயற்கையாகவே உண்டு, அதான் சென்று அடையாத திருவுடையானை அப்படிங்கிறார். இயற்கையாகவே திருவுடையவன் சிவருமான், அதுதான் இங்கே செல்வன் அப்படிங்கிறார். அதனால விடையேறு செல்வன், அப்படி ரிஷபவானத்தில் ஏறுகின்ற செல்வனாகிய சிவருமான். அடைவு ஆர் ஒப்பு இள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து, அடைவு ஆர்னா அடைதல் பொருந்தியன்னு அர்த்தம், இறைவனை வந்து அடைந்த சரணடைந்த சந்திரன். சந்திரனை பற்றி நமக்கு தெரியும், சாபத்தால் தேய்ந்து கொண்டிருந்தான், கடைசியில் அழியறதுக்கு முன்னாடி சிவருமான் காலில் வந்து விழுந்தான், சிவருமான் இறங்கி சந்திரன் தூக்கி தலையில் வச்சினார், அவன் அழியாமல் என்றும் அப்படியே இருக்க அருள் புரிந்து காத்தார். அதை இங்கே சொல்கிறார் அடைவு ஆர்னா வந்து அடைந்த, அடைதல்னாக்க டு ரீச்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டு டேக் ரெஃப்யூஜ்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அடைதல் சரணடைதல் அப்படிம்போது. அப்படி வந்து காலில் விழுந்த சந்திரனை தலையில் வச்சுருக்கார். ஒப்பு இளமதி, ஒப்பு அப்படின்னாக்க அழகுன்னு அர்த்தம், பொதுவாக ஒப்பு அப்படின்னாக்க கம்பேரிசன் சிமிலர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும், ஒப்பிடுதல் அப்படின்னாக்க கம்பேர் பண்ணுறது ரெண்டு விஷயங்களை. ஆனால் இந்த இடத்துல ஒப்பு அப்படிங்கிறது அழகுங்கிற அர்த்தம், ஒப்பு இளமதியும் அழகிய இளமதி இளம் சந்திரனை தலையில் அணிந்திருக்கிறார். அப்பும், அப்பு அப்படின்னாக்க ஜலம்னு அர்த்தம், நீர், அப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கங்கையை குறிக்கிறது. அதனால வந்து அடைந்த அழகிய சந்திரனையும் கங்கையையும் முடிமேல் அணிந்து அவர் தலையில் அணிந்திருக்கிறார். அணிந்து என் உளமே புகுந்து அதனால், அதெல்லாம் அணிந்து இறைவன் வந்து என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கின்றான். அதனால 3வது அடியில் பலவிதமான வியாதிகளை சொல்றார், வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வெப்பு அப்படின்னாக்க சூடு, இது ஜுரம். இப்ப நம்ம ஜுரம்னா தான் நமக்கு தெரியும், சில பேர் அதை காய்ச்சல்னு சொல்ற தமிழ்ல. ஆனா வெப்புங்கிறதா பழைய தமிழ் பெயர் ஜுரத்துக்கு. அதனால ஜுரத்தோட ஜுரமும் குளிரும், குளிர்னாக்க சில்ஸ், உடம்பு அப்படி நடுங்கும் குளிர்ல, விரைச்சுக்கும் உடம்பு அப்படியே. உடம்பு ரெண்டு விஷயத்தினால இதுவாகும், குளிர்னாலையும் குளிர் வந்து பாதிக்கப்படும், சூடு வந்து பாதிக்கப்படும் உடம்பு. அந்த உடம்பு அந்த ஒரே குறிப்பிட்ட சூட்ல இருக்கணும், அதுக்கு மேல பண்ணாலும் பிரச்சனை, கீழே வந்தாலும் பிரச்சனை. அதனால வெப்பு குளிர் இதெல்லாம் உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள், ஜுரம் சில்ஸ் அது மாதிரிலாம். வாதம், வாதம்னாக்க வாயு அப்படிம்பா, கீழ்வாதம் இல்ல மூட்டு வாதம் அப்படிம்பா. இந்த ருமாட்டிசம் ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து கீழ்வாதம் இல்ல மூட்டு வாதம் அப்படிம்பா. அது மாதிரி பேரலிட்டிக் அட்டாக் வருது இல்லையா, சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு பக்கம் முழுக்க செயல் எழுந்து போயிடும், அதுக்கு அந்த காலத்தில் பக்கவாதம் அப்படிம்பா. அது மாதிரி இந்த வாதம்ங்கிறது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வாயுக்கள், அதனால வாயுக்கள் சரியா, அந்த வாயு சரியா இல்லைனாக்க பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அந்த காலத்து மெடிக்கல் டெர்மினாலஜி. அதனால வாதத்தால வரக்கூடிய பிரச்சனைகள், மிகையான பித்தும், இந்த பித்து அப்படிங்கிறது பித்த நீர், உடம்புக்குள்ள பித்த நீர் இருக்கு, பித்தம் அது எல்லாம் பேலன்ஸ்ல இருக்கணும், எல்லாம் இம்பேலன்ஸுக்கு வந்துடுச்சுன்னா உடம்புல பிரச்சனை வரும். இந்த ஆயுர்வேதத்தில் இதெல்லாம் இது சொல்லுவேன், வாதம் இது வாதம் இப்படி இருக்கு, பித்து பித்த நீர் இப்படி இருக்கு, அதனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால இதெல்லாம் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற வாதம் பித்தம்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அதெல்லாம் ஒரு ஈக்குவலிபிரியத்தில் பேலன்ஸில் இருந்தாக்க பிரச்சனை இல்லை, இம்பேலன்ஸ் வந்ததுன்னா நமக்கு பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சொல்கிறாருங்க. மிகையான பித்தும், மிகைனா ஜாஸ்தியாக போகிறது, அதிகமாகிடுறது, அப்படி அதிகமாக போகிற பித்து பித்தம் வினை, இவற்றோட நம்மளுடைய பழவினைகள், அதனால் வரக்கூடிய விஷயங்கள், இவையெல்லாம் வந்து நலியா, இதெல்லாம் அடியவர்களை வந்து வருத்த மாட்டா. நலித்தல், நலிதல், நலித்தல் அப்படின்னா வருத்துறது, நலியான வருத்த மாட்டா, அவையெல்லாம் வந்து நம்மளை துன்புறுத்த மாட்டா. அப்படி நல்ல நல்ல அது மாதிரி இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவையா இருக்கும், அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, அடியவர்களுக்கு இவையெல்லாம் நன்மையே செய்யும், துன் கஷ்டப்படுத்த மா, கஷ்டம் தராது இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அடியவர்களா இருக்கணும். அந்த அடியவர்களா எப்படி இருக்கணுங்கிறது அந்த முதல் ரெண்டு அடியில சொல்லிட்டார் வந்து, என் உளமே புகுந்த அதனால், அந்த உளமே உளம் புகுந்த அதனால் அவர் சொல்லல இல்லையா, தமிழ்ல சொல்றதுல உளம் புகுந்த அதனால் அப்படின்னாக்க ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும், உளமே புகுந்த அதனால் அந்த ஒரு ஏ போட்டாக்க அது எம்பசிஸ் அப்படின்னா, அவன் எப்பொழுதும் என் உள்ளத்தில் இருக்கான் அந்த எம்பசிஸோட, அப்படி இறைவன் எப்பவும் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி அடியவர்களா இருந்தாக்க நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்ற. இந்த பதிகம் முழுக்கவே சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு முன்னாடி பாடுறார், திருநாவுக்கரசர் நீங்க மதுரைக்கு போக வேண்டாம், சமணர்கள்லாம் தீயவர்கள், இப்ப நாள் நிலையெல்லாம் சரியில்லை, கிரக நிலையெல்லாம் சரியில்லை, போகாதீங்க தடுக்கிறப்போ, அதுக்கு இவர் சம்பந்தர் இந்த பதியத்தை பாடினார், அதை முன்னாடி பார்த்தோம். அதனால இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் என்னென்னலாம் தீமை செய்யுமோ அதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் அடியவனாகிய எனக்கு ஒன்றும் பண்ணாது, மற்ற அடியவர்களுக்கும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு உறுதி கொடுத்து இந்த பதிகம் பாடுறார். இதான் ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். எட்டாம் பாட்டுக்கு போவோம். வேள்பட விழி செய்தன்று விடைமேல் இருந்து மடவாழ்தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன்ற நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது எட்டாவது பாட்டு. எட்டாம் பாட்டில் சம்பந்தர் ராவணனை பற்றின ஒரு குறிப்பு சொல்லுவார். அவன் கைலாசத்தை தூக்கி நசுக்கப்பட்டு அழுது தொழுது வர உயர்ந்ததை பற்றி ரெஃபரன்ஸாக ஏதாவது ஒரு அந்த எபிசோட்ல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பார். இந்த பாட்டில் அதே மாதிரி ராவணனோட ரெஃபரன்ஸ் வருது. அது எப்படின்னு நீங்கள் பார்த்த பாட்டை பொருளை புரிஞ்சுனால தெரிஞ்சுக்குவேன். முதல் ரெண்டு அடியை பார்ப்போம். வேள்பட விழி செய்து அன்று இல்லையா, வேள்பட விழி செய்து அப்படின்னாக்க அன்று வேள்பட விழி செய்து அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா. அன்றுனா முன்னாடி, அன்னைக்கு, அன்றுனா அன்னைக்கு, அன்னைக்குன்னா லாங் டைம் ஆகும், முன்னொரு நாள். வேள்பட விழி செய்து, வேள் அப்படின்னாக்க ரெண்டு பேருக்கு வேளுங்கிற பேர் வரும், முருகனுக்கும் வரும் மன்மதனுக்கும் வரும். இந்த இடத்துல வேள்னாக்க மன்மதன், காம வேள் மத வேள் அப்படின்லாம் வரும். இந்த இடத்துல அந்த அட்ஜெக்டிவ் இல்லாம ஒரு டைரக்டா வேள் அப்படின்னு சொல்றார். வேள் பட, படுதல் அப்படின்னாக்க அழிதல் சாதல் அப்படின்னு அர்த்தம். வேள் பட மன்மதன் அழியும்படி விழி செய்து, விழி செய்தல்னாக்க பாக்குறது, அப்படி கண்ணை திறந்து உத்து பாக்குறது, விழி செய்தார், உத்து பாக்குறோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உத்து பாக்குறது தான் விழி செய்தல். விழித்தல்னாக்க கண்ணால பாக்குறது, அப்படி கண்ணால பார்த்தார். வேள் பட விழி செய்து, அன்று வேள் பட விழி செய்து அப்படின்னாக்க முன்னொரு காலத்துல மன்மதன் அழியும்படியாக கண்ணால பார்த்து. இந்த கதை நமக்கு தெரியும், சிவருமான் யோகத்தில் இருப்பார் நிஷ்டையில். அப்போ இந்த தேவர்கள்லாம் இந்த அசுரர்களுடைய முப்பரா இந்த சூரபத்மனுடைய தொல்லை தாங்காமல் எல்லாம் என்ன பண்ண தெரியவா தெரியாமல் முழிப்பா. ஏன்னா சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சிவனுக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகனால் தான் அழிவான்னு அவளுக்கு தெரியும். அதனால சிவனுக்கு மகன் பிறக்கணும், சிவனுக்கு மகன் பிறக்கணும்னா சிவனுக்கு கல்யாணம் ஆகணும், சிவருமா நீங்கள் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால தேவர்கள்லாம் போய் இவரோட தவத்தை குலைச்சு இவரை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும். அதுக்கு யார் ஏஜென்ட்டு? மன்மதன் தான் ஏஜென்ட். அதுக்கு எல்லா தேவர்களும் போய் மன்மதன்ட்ட சொல்கிறா, மன்மதா நீ போய் சிவருமான் மேலே உன்னுடைய கணையை தொடு, கணையை உன்னுடைய அம்புகளை போடு அப்படிங்கிற. மன்மதன் மாட்டேங்கிறான், சிவருமான்ட்ட போய் இந்த விஷப்பரிசு எனக்கு இதுக்கு நான் மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லை இல்லை எங்களை சூரபத்மனோட தொந்தரவு தாங்க முடியல, நீ ஒத்தந்தான் பண்ண முடியும் பண்ணுங்கிறான். அப்புறம் மன்மதன் போய் பானங்களை போடுறான் சிவருமான் மேலே, சிவருமான் நெத்தி கண்ணை திறந்து அவனை சாம்பல் ஆக்கிடுறார். இது சிவனுடைய அஷ்டவீர செயல்களில் ஒரு செயல், காமனை எரித்தது. இது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருக்குறுக்கை வீரட்டம்னு அந்த ஊருக்கு பேர். குறுக்கை அப்படிம்பப்போ அந்த திருக்குறுக்கை வீரட்டம்ங்கிற ஊரில் இந்த நிகழ்ச்சி நடந்ததா அந்த ஸ்தல புராணம். அப்படியா மன்மதனை அழியும், மன்மதன் அழியும்படி நெற்றிக்கண்ணை திறந்து அவனை எரித்து, அப்புறம் விடைமேல் இருந்து விஷபவானத்தில் இருந்து அமர்ந்து இருத்தல் அப்படின்னாக்க உட்காந்துட்டு இருக்கிறது. விஷபவானத்தில் உட்காந்துட்டு மடவாழ்தனோடு முடனாய், அந்த உமாதேவியாரும் பக்கத்தில் இருக்கா, அவர் இங்கே மன்மதனை எரித்தார். ஆனால் பின்னாடி விஷபவானத்தில் உமாதேவியாரோடு வந்து உட்காந்துருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் அப்புறமா பார்வதி கல்யாணம் முருகன்லாம் அந்த கதையெல்லாம் பெரிய கந்த புராணத்தில் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் சொல்ல வர்றது என்னென்னா, சிவருமான் உமாதேவியாரோட என் உள்ளத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அது சிவனும் பார்வதியும் எப்பவுமே சம்பந்த பல இடங்களில் சேர்த்து தான் சொல்லுவார். தேவாரம் முழுக்க சிவனை பற்றி பாடுற பாடல்கள் தான். தேவாரத்தில் உமாதேவிக்குன்னு தனியாக பாட்டு கிடையாது, முருகனுக்குன்னு தனியாக பாட்டு கிடையாது, பிள்ளையாருக்குன்னு பாட்டு கிடையாது, வேற யாருக்கும் பாட்டு கிடையாது. சம்பந்தரோ சுந்தரரோ நாவுக்கரசரோ இவா பாடின எல்லாமே சிவனை வழிபட்ட பாடல்கள் தான். ஆனால் சிவனை சொல்கிறப்போ உமாதேவி கூடவே இருப்பா, அர்த்தநாரீஸ்வரராக பல இடங்களில் சொல்லுவா. ஆனால் சிவமும் சக்தியும் அப்படிங்கிறது. அதனால் மடவாழ்தனோடு முடனாய் உமாதேவியரோட சேர்ந்து அந்த விஷபவானத்தில் ஆரோகணித்து வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி. வாழ்மதி அப்படின்னாக்க முன்னாடி போன பாட்டிலே பார்த்தோம், வாழ்ங்கிறத பற்றி வாழ்வரி அப்படிங்கிற பாட்டில் பார்த்தோம் இல்லையா, வாழ்வரி அதளது ஆடை, அதே வாழ் தான் இங்கேயும் அர்த்தம். வாழ்மதி அப்படின்னாக்க ஒளியுடைய சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன். அந்த வாழ்மதி அப்படிங்கிறது இல்லும் மாவும் சேர்ந்தாக்க பாட்டில் அந்த இல் வந்து இன்னாக மாறிடும். அதனால் வான்மதி அப்படின்னு பாட்டில் வரும். பொதுவாள் பாடுறப்ப பார்த்தாக்க வான்மதினு பாடினாலும் பாடுவா, வாழ்மதினு பாடினாலும் பாடுவா. அது பார்க்கணும் எப்படி நாள் மலருங்கிறது நான் மலர்னு வருமோ அது மாதிரி வாழ்மதிங்கிறது வான்மதின்னு வரும் பாட்டில். வான்மதி வன்னி, அது முன்னாடி பார்த்துட்டோம், வன்னி இலை, கொன்றை மலர் அதையும் பார்த்துட்டோம், கொன்றைப்பூ, இவற்றையெல்லாம் அணிந்து வந்து அவன் வந்து என் உளமே புகுந்து அதனால், அவன் என் உள்ளத்தில் புகுந்து இருக்கின்றான் அதனால, ஏழு கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா. அப்படின்னாக்க இந்த ஏழு கடல் சூழ் இலங்கை, இலங்கைங்கிறது ஏழு கடல் சூழ் இலங்கை அரையன், அரையன் அப்படின்னாக்க அரசன், இலங்கை அரையன் அப்படின்னா இலங்கைக்கு அரசன், இலங்கைக்கு அரசன் அப்படிங்கிறதுனால அது ராவணனை குறிக்கிற ஃப்ரேஸ் அது. அந்த இலங்கை எப்படிப்பட்ட இலங்கை? அது ஒரு தீவு, அதனால தீவுங்கிறதுனால சுற்றி கடல் இருக்கு. ஏழு கடல் சூழ் இலங்கை அப்படின்னு அதுக்காக அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு இலங்கைக்கு. ஏழு கடல்களால், ஏழு கடலால் சூழப்பட்ட இலங்கை. இந்த ஏழு கடல்னாக்க பல விதமான கடல்கள், அதில் ஏழு கடல்கள், அது எல்லா கடலும் சூழ்ந்திருக்குன்னு ஒரு இது. இல்லை எழுதல் அப்படிங்கிறது வந்து ஏழு அப்படின்னு வர்றதுன்னு எடுத்துட்டு பொங்குகின்ற கடல், அலைகள் பொங்குகின்ற கடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவுக்கு அரசனான இராவணன், அப்படி அரையன் தனோடும் அப்படின்னா இராவணனோட இடரான வந்து நலியா, இராவணனாலும் மற்ற துன்பங்களும் வந்து நம்மை வருத்த மாட்டா. ஆழ்கடல் நல்ல நல்ல, அவை மட்டுமல்லாமல் ஆழமான அந்த கடல் இருக்கே அந்த கடலும் நல்லது, அதனால் இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவை அடியவர்களுக்கு அப்படிங்கிறார். இதில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இராவணனால் தீமை வராது அப்படிங்கிறாரு. சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடியே ராமாயணம்லாம் முடிஞ்சு போயாச்சு, இராவணன்லாம் அழிஞ்சு போயாச்சு அப்போவே, அப்புறம் எப்படி சம்பந்தர் வந்து இராவணனால் நமக்கு துன்பம் வராதுன்னு சொல்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லையா. அப்போ நம்ம யோசிச்சாக்க இது ராவணன் சொல்றார், ஆனால் ராவணன் முதலான அரக்கர்கள், ராவணன் மாதிரி அரக்கர்கள் பலர் உண்டு, அந்த காலத்திலையும் கொடுமை பண்ணுறவர்கள் இருக்கார்கள், இந்த காலத்திலையும் கொடுமை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி கொடிய அரக்கர்கள் போன்றவர்களால் நமக்கு கஷ்டம் வராது. இடர் அப்படின்னாக்க துன்பங்கள், பொதுவாக மற்ற விஷயங்கள் இதனை ராவணனாலையும் அவனை போன்ற அரக்கர்களாலையும் மற்றவர்களாலையும் நமக்கு துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்றத அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பதியத்தோடைய மீதி மூன்று பாடல்கள் பார்த்து முடியும். திருச்சிற்றம்பலம்,